ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ವಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமுடுகிறேன். ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக கிருபிகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி கடிதங்களை எழுதி உம்மை மைமைப்படுத்திய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உமக்கு சாட்சிகளாக இருக்க, நீர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான தைரியத்தையும் சூழ்நிலைகளையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலேயும் புதிய இடங்களிலே போய் குடியேறியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புதிய வேலைகளுக்குள்ளே சென்றிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த புதிய சூழ்நிலைகளிலே உம்மை விசுவாசிக்கும் நல்ல விசுவாச ஐக்கியங்களை கற்றையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளை கர்த்தர் தொடர்ந்து இந்த இடத்திலே தாரும். இந்த நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டிலே படிப்பதற்கு ஞானத்திலே குறைவாயிருக்கிறோமே என்று கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறீர், ஞானத்திலே குறைவுள்ளவனுக்கு ஞானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதத்திலே ஞானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கைமாருக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் கல்வி அறிவுக்கு தேவையான பரலோக ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலேயும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் கிறிஸ்துவின் அன்பிலே வளர்வதற்கு ஏற்ற கிருபைகளை தொடர்ந்து நீர் தாருமையா. கர்த்தாவே, பற்பல விதமான பண தேவைகளோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கல்விக்காகவோ, திருமணத்திற்காகவோ, வியாபாரத்திற்காகவோ, வீடு கட்டுவதற்காகவோ, வியாதிக்காக வைத்தியம் செய்வதற்காகவோ தேவையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணாய் வட்டிக்கு கடன் எடுத்து பின்னாலே கஷ்டப்படாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நீர் ஏற்ற விதமாய் ஆக்கி கொடுத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பண தேவையை குறித்து யாராவது துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வானொலி நேயர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையினாலே அவர்கள் உம்மை மறந்து போய் விடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும். வேத வசனங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தொடர்ந்து உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கவும், அதனாலே நிறைவான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் கிருபை தாரும். புதிய தொழிலிலே ஈடுபடுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சரியான ஆட்கள் உதவியை தாரும், ஞானத்தை தாரும், சரியான வழிகாட்டிகளையும் சரியான தோழர்களையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான பாதைகளிலே காலடி எடுத்து வைத்து விடாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனையை பெற்று உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். புதிதாக கடந்த மாதத்திலேயும் இந்த மாதத்திலேயும் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும், குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களிலிருந்தே உம்முடைய வேத வசனங்களின் அடிப்படையிலே தங்களுடைய கடமைகளை உணர்ந்தவர்களாய் அன்பு கூறவும் கீழ்ப்படியவும் சேர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்தவும் நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஆலய ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். உடைய வசனங்கள் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ ஆவியானவர் கிரியை செய்து ஆத்மாக்களை நித்தியத்துக்கு நேராய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருந்தாலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் இந்த வாரத்திலே காண்கிறவர்கள் உமக்குள்ளே மன மகிழ்ச்சியோடு அந்த நாட்களை அனுசரிக்கவும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உமை துதிக்கவும் புதிய வாழ்க்கைக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே புதிய கிருபைகளை பெற்றவர்களாய் கடந்து செல்லவும் நீரே அருள் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் பல்வேறு வகைகளிலே தாங்கி வருகிறீர்கள், அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். தன்னார்வமாக அங்காங்கே அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தும் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை அதிக அதிகமாய் நாங்கள் துதிக்கிறோம். இன்னமும் நிகழ்ச்சி நேரல் வேண்டுமென்றால் தயவு கூர்ந்து மறவாமல் எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் சாட்சி கடிதங்கள் எழுதியிருந்தீர்கள், உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் 3 யோவான் 9 வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 3 யோவான் 9 வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தது போல காயு என்பவன் ஆதி திருச்சபையிலே ஒரு சிறந்த மனிதராக, ஒரு பரிசுத்தவானாக காணப்பட்டார். நீங்கள் ஒருவேளை ஆதி திருச்சபையில் உள்ள எல்லாரும் இவரைப் போலவே சிறந்த பரிசுத்தவான்களாக காணப்பட்டிருந்திருப்பார்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறாகிவிடும். அவர்களில் எல்லாரும் அவ்வாறு இருக்கவில்லை என்று சொல்வதிலே வருத்தம்தான். நாம் இந்த வசனத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்தே சிந்திக்கிறோம். யோவான் அந்த மனிதரை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் புதிய ஏற்பாட்டிலே மோசையைப் போல 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் மற்றும் 3 நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். எனவே மொத்தம் 5 புத்தகங்கள். மோசே பழைய ஏற்பாட்டிலே முதல் 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு மோசே போல புதிய ஏற்பாட்டிலே யோவான் 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார். 3 யோவான் முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே எழுதப்பட்டது. அந்த நாட்களிலே அநேகர் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். சிறந்த விசுவாசிகள் சபையிலே அங்கத்தினர்களாக மாறினார்கள். அவர்கள் இவ்வாறு தொடர்ந்து அந்தந்த திருச்சபைகளிலே இருந்தார்கள் என்பதை குறித்து ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும். அவர்கள் எல்லாரும் சிறப்பிற்கோர் எடுத்துக்காட்டாக இருந்தார்களா? அவர்கள் தேவனுடைய தலை சிறந்த மனிதர்களாக இருந்தார்களா? அவர்கள் கிறிஸ்துவை சரியானபடி பின்பற்றினார்களா? இதைப்போல யோசித்து பார்க்கும்பொழுது காயு போன்ற அநேகர் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, தைரியமானவர்களாக, தலை சிறந்தவர்களாக, திருச்சபைக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் ஆதரவாகவும் உதவியாகவும் காணப்பட்டிருந்தார்கள். இவர்கள் தேவனுடைய காரியங்களுக்காக உறுதியாக நின்ற மனிதர்கள். இருந்த போதிலும் இவர்கள் மத்தியிலேயும் இந்த தியோத்ரேப்பு போன்றவர்களும் காணப்பட்டார்கள். இந்த தியோத்ரேப்பு காயுவை விட மிகவும் வேறுபட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். இந்த தியோத்ரேப்புவை அவ்வாறு வேறுபடுத்தியது என்ன? அவனே அந்த திருச்சபையிலே முதன்மையானவனாயிருக்க விரும்பினான். காயு என்பவர் ஒரு பிரியமான சகோதரனைப் போல இருந்தார். ஆனால் இந்த தியோத்ரேப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆள விரும்பியவனானான். இவன் யோவான் அப்போஸ்தலனையே எதிர்த்தான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் அவனுடைய சபைக்கு கடிதத்தை எழுதினார். சுவிசேஷத்திலே சிறந்த ஊழியம் செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். ஆனால் தியோத்ரேப்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆதி கிறிஸ்தவர்கள் மிகவும் சிறப்பாக மற்றவர்களை உபசரித்தார்கள். 1 பேதுரு 4:9 பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 5:10 என்ன சொல்கிறார் பாருங்கள். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதேபோல ரோம திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் 12:13 வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் ஒரு கண்காணியானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அங்கே 8 அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த தியோத்ரேப்பு என்னும் மனிதன் ஒரு பிரசங்கியாரா இருந்தாரா அல்லது சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாரா என்பதை குறித்து நமக்கு அதிகம் தெரியவில்லை. ஆனால் இவன் யோவான் கூறின எந்த மனிதருக்கும் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், இவன் தானே அங்கே முதன்மையானவனாயிருக்க விரும்பினான். யாரும் அவனுக்கு கட்டளை கொடுக்கவோ ஆலோசனை கொடுக்கவோ அவன் விரும்பவில்லை. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் தானே ஆள வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்பதாகும். இன்று கூட ஆவிக்குரிய வட்டாரத்திலேயும் இப்படிப்பட்ட அநேகர் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மனிதர்கள் தன்னுடைய திட்டப்படியான வழியையே பின்பற்றுவார்கள். தங்களுடைய சொந்த ஞானத்தினாலே வரும் ஆலோசனையையே மற்றவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். வேறு யாருடைய ஆலோசனையையும் எடுத்துக்கொள்ள அவர்கள் முன் வருகிறதில்லை. இப்படிப்பட்ட சிலர் சில சங்கங்களுக்கும் பொறுப்பாயிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களை, தாங்கள் சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லுகிறவர்களையே அந்த ஆளுகை குழுவிலேயும் வைத்துக் கொண்டு தங்களுடைய இஷ்டப்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். மற்ற விசுவாசிகளுடைய ஆலோசனையோ ஐக்கியத்தையோ கூட இவர்கள் விரும்புகிறதில்லை. இங்கே 3 யோவான் 8 யோவான் என்ன சொன்னார்? ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்கே உதவி செய்ய வேண்டியது கட்டாயமாகிறது. அவர்கள் உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்கள்? வேதத்தை பிரசங்கிக்கிற ஒருவருக்கு உங்களுடைய உதவி மிகவும் அவசியம். ஆதி திருச்சபையில் உள்ள பழக்கம் இதுதான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விசுவாசிகளுடைய உதவி அதிகம் தேவை. ஏனென்றால் 2 பேருடைய உள்ளத்திலேயும் ஆண்டவருடைய அன்பு அதிகமானதாயிருக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற வாஞ்சையும் பாரமும் இருக்கும். எனவே இந்த கர்த்தருக்குள் இருக்கும் இந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு கூட சேர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். தியோத்ரேப்பு காற்றிலேயே மனக்கோட்டையை கட்டுகிறவன், பகட்டான பெருமை கொள்ளுகிறவன், வீணாக அவன் பெருமை கொள்ளுகிறவன், மயிலை போல தனது இறகை விரித்துக் கொண்டு புகழை வெளிக்காட்ட விரும்புகிறவன். இவனுக்கு அதிகப்படியான நோக்கம் இருந்தது. தற்பெருமையினாலே தலை கால் புரியாமல் அவன் சுற்றி வந்தான். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பெரிய மேள தாளத்தோடேதான் வரவேற்க முடியும். அவர்கள் ஆடம்பரத்தையே விரும்புவார்கள், ஆடம்பரமாகவே எந்த இடத்திற்கும் வர விரும்புவார்கள். இதுவே தியோத்திரைப்பு. யோவான் இந்த மனிதனுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தியோத்திரைப்புவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு தியோத்திரைப்புவிற்கு பக்க வாத்தியம் வாசிக்கும் அல்லது ஒத்து ஊதும் உடனிருந்து உற்சாகப்படுத்தும் ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருந்தாலும் அதுவும் தவறான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சரி, யோவான் இந்த மனிதனுக்கு எதிராக சொல்லும் 5 குற்றச்சாட்டுகள் என்ன பார்ப்போமா? முதலாவதாக, அவன் சபையிலே முதன்மையான இடத்திலே இருந்தான். இரண்டாவதாக, அவன் யோவானை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். மூன்றாவதாக, இவன் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி வந்தான். நான்காவதாக, அப்படிப்பட்ட ஊழியர்களை உபசரிக்க மறுத்துவிட்டான். இந்த ஊழியர்கள் நாடுகளுக்கிடையே பயணம் செய்து ஊழியம் செய்தவர்கள். இவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவன் தனக்குத்தானே போதித்துக் கொள்ள விரும்பினான். ஐந்தாவதாக, இந்த ஊழியர்களை உபசரித்தவர்களையும் இவன் சபைக்கு புறம்பே தள்ளுகிறவனாக இருந்தான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த தியோத்திரேப்பு சபையிலே ஒரு முதன்மையானவனாக ஆளுநராக இருக்க விரும்பினான். தியோத்திரேப்பு ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்திருந்தால் அந்த சபையின் போதகரின் நிலை பரிதாபம்தான். இவன் முன்னிலையிலே வருவதற்காக அந்த சபையினுடைய போதகரையே தன் கட்டுப்பாட்டிலே வைக்க அவன் முயற்சித்திருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்புவான். தியோத்திரேப்பு தன் கருத்துக்களினாலே நிறைந்திருந்தவன். தன் சுயத்தையே அழிக்காதவனாக தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு என்று வைத்திருந்த இடத்திலே இருக்காமல் அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள பார்த்தான். இவன் தன்னில்தானே திருப்தி அடைகிறவனாக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவனாக காணப்பட்டான். சுய நம்பிக்கையும் சுயத்தில் திருப்தி அடைகிறவனாயும் சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாகவும் காணப்பட்டான். தானே எல்லா உபதேசத்தையும் பிரசங்கத்தையும் செய்துவிடலாம் என்று, அதற்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் அங்கே வந்து போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த மனிதன் கருதினான். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கும் சபைகளிலே பார்த்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இவர்கள் தியோத்திரேப்பு போலவே முன்னிலையிலே இருந்து எல்லாவற்றையும் செய்ய விரும்புவார்கள். இவர்களே சபையை நடத்தி செல்ல விரும்புவார்கள். மிகவும் பயனுள்ள வார்த்தையை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஊழியர்களை கூட தங்கள் சபையிலே பேசுகிறதற்கு இவர்கள் அனுமதிக்கிறதில்லை. இதை நாம் நம்முடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்கலாம். அவர்கள் சொல்வதுதான் எடுபடும் என்ற நிலையிலே இவர்கள் இருந்து கொண்டு சபையை பாழாக்கிக் கொண்டிருப்பார்கள். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக போதகரோ அல்லது சபையில் உள்ள மற்றொரு விசுவாசியோ செயல்படுவார்கள் என்றால் அதை தள்ளிவிடுவார்கள். சபையின் முக்கிய நோக்கம் எதுவோ அதை கூட அவர்கள் தள்ளிவிட்டு சுய லாபத்திற்காக தங்கள் புகழுக்காக எதையுமே செய்வார்கள். சில சபைகளிலே சில குறிப்பிட்ட குழுவினர் இவ்வாறு முன்னிலை வகிக்கவும் தியோத்திரைப்பை போல செயல்படவும் முனைகிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் ஆளுகை செய்ய விரும்புவார்கள். சபையிலே முதன்மையாயிருக்க விரும்புகிற இப்படிப்பட்ட குழுக்கள் தனிநபர்கள் தியோத்திரேப்பு போன்று ஒவ்வொரு சபையையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் கூட உங்கள் சபையிலே இப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்டவர்களோடு இருப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்றால், நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தடையாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு வேண்டுமென்றால் கடினமாக இருக்கலாம். இந்த சபையிலே முன்னிலை இடத்தை பெறுகிறவர்கள் செல்வந்தர்கள். ஆவிக்குரிய ரீதியிலே சபை மக்களை பார்ப்பதை விட இன்று செல்வத்தின் அடிப்படையிலே சபை மக்களை பார்த்து விடுகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒதுக்கப்பட்ட நிலையிலேயும் செல்வந்தர்கள் முன்னிலையிலேயும் காணப்படுகிறார்கள். இவ்வாறு முன்னிலை வகிக்கிறவர்கள் வேதத்தை பற்றியும் ஓரளவு அறிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் முன்வந்து பேசவும் விரும்புவார்கள். இவ்வாறு வந்து அவர்கள் பேசும்பொழுது வேத வசனத்தை தவறாக கூறுவார்கள், தவறான விளக்கம் கொடுப்பார்கள். ஏனென்றால் தாங்கள் பேச வந்த கருத்திற்கு அந்த வசனத்தை வளைத்து வலியுறுத்தி கூற விரும்புவார்கள். இதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வெட்கத்தால் தனை குனிய வேண்டியதாயிருக்கும். அத்தனையாக வேதத்தை தவறாக விளக்குவார்கள். இதற்கு மத்தியிலே சபைக்கு ஏன் மக்கள் வரவில்லை, எண்ணிக்கை ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் கவலை கொள்வார்கள். திருச்சபையிலே மக்கள் குறைவதற்கு காரணம் அவர்கள்தான் என்பதை உணராமல் இருப்பார்கள். இவர்களே வேதத்திலோ விசுவாசத்திலோ உறுதியானவர்கள் இல்லை. பின்னர் எவ்வாறு மற்றவர்களை இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை. இன்று சபையிலே அநேகர் அமைதியாயிருக்க வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கேயர் 4:12 பவுல் சொல்லுகிறதை நினைவிலே கொள்ளுங்கள். அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் என்று சொல்லுகிறார். இளம் வாலிபர்களை பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக திருச்சபையிலே அமைதியாக இருக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அநேக வயதானவர்களும் கூட அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் சபையிலே முக்கியமானதாக எதையாவது சொல்ல வேண்டியது இருந்தால் அப்பொழுதுதான் நாம் பேச வேண்டும். அதேபோல தேவனிடத்திலிருந்து எதையாவது நாம் கூறும்படியாக பெற்றிருந்தால் மட்டுமே நாம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அமைதியாக இருக்க வேண்டும். அநேகர் சபையிலே முன்னிலை வகிக்க விரும்புகிறார்கள். இன்று நாம் அநேக திரு தியோத்ரேப்புவை மட்டுமல்ல திருமதி தியோத்ரேப்புகளையும் பார்க்கக்கூடும். சிலர் சபையிலே தனிப்பாடல் பாடாமல் இருப்பதே நலம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இவருடைய பாடல்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதாக இல்லை. சில வேளைகளிலே அவர்கள் பாடுகின்ற பாடல் சபையின் ஆராதனையை முற்றிலும் கெடுத்து விடுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருமுறை ஒரு திருச்சபையிலே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சென்றிருந்தேன். அந்த திருச்சபையிலே காணிக்கை எடுக்கும் சமயத்திலே மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் சிறப்பு பாடல் பாடும் ஒழுங்கு இருந்தது. ஆனால் நான் சென்றிருந்த அன்று பாடல் பாடியவர்கள் பாடலை சரியாக பாடினார்கள். ஆனால் சிரித்துக் கொண்டும் எந்த தேவ பயம் அற்றும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த திருச்சபையின் போதகர் உடனடியாகவே ஆராதனை வேளையிலேயே அவர்களை கடிந்து கொண்டு இனி இவ்விதமாக யாரும் பாடல் பாடக்கூடாது என்று சொல்லி எச்சரித்தார். இப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். திருச்சபையிலே எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். தங்கள் புகழ்ச்சிக்காக பாடல் பாட விரும்புகிறவர்களை உற்சாகப்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களையே ஊழியத்திலே முன்னாலே நின்று பணி செய்ய ஈடுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் பாடல் பாடவோ பேசவோ திருச்சபையிலே எழுந்து முன்னாலே வந்து நிற்கும் முன்னர் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்னாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சில சமயங்களிலே சிலர் தனிப்பாடல் பாடும் முன்னர் ஒரு சிறிய அறிமுக பேச்சை பேசிவிட்டுதான் பாட ஆரம்பிப்பார்கள். இது அநேக வேளைகளிலே வேடிக்கையாக காணப்படுகிறது. அவர்கள் ஏன் இந்த பாடலை பாடப்போகிறார்கள் என்பதை சொல்வதற்காகவே அந்த அறிமுக பேச்சை பேசுகிறார்கள். அவர்கள் ஏன் பாடலை மட்டும் பாடக்கூடாது? அவர்கள் பாடும் பாடலிலே உண்மையாகவே நல்ல கருத்து இருக்கும் என்றால் அதற்கு ஒரு முகவுரை வார்த்தையே தேவையில்லை. ஜபத்தோடும் பயபக்தியோடும் பாடினால் அந்த பாடலின் வார்த்தைகளே உள்ளத்தை தொடக்கூடியதாயிருக்கும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தேவனுடைய ஊழியர்களும் இதை செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் முன்னின்று நடத்துகிறீர்கள்? நீங்கள் ஏன் பாடலை பாடுகிறீர்கள்? நீங்கள் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்? நீங்கள் முதன்மையானவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்களா, அல்லது கர்த்தருடைய நாமம் உண்மையாகவே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவும் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாரத்தோடு செயல்படுகிறீர்களா? நமக்கு ஆராதனையை முன்னின்று நடத்த ஒரு நபர் தேவைதான். பாடல் பாடும் நபர் தேவைதான். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஊழியர்கள் தேவைதான். அநேகர் பல காரியங்களுக்கு தேவனுடைய பணியிலே தேவையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யும் முன்னர் எதற்காக இதிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை குறித்து உண்மையாகவே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய பணியிலே ஈடுபட வேண்டியது அவசியம். தாங்கள் முதன்மையாயிருக்க விரும்பி காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கே கேடாக முடிந்துவிடும். இன்னும் சில இடங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களினாலே அந்த திருச்சபையே உடைந்து இரண்டாக போகவும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு ஊழியர் குடும்பத்தோடு ஒரு சபைக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தார். அப்பொழுது அந்த சபையிலே போதகர் இல்லை. ஆகவே வேறொருவர் ஆராதனை நடத்திக் கொண்டிருந்தார். ஆகவே இவர்கள் அங்கே பிரசங்க ஊழியத்தை முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது செய்தி கொடுக்க வந்த ஊழியரின் மனைவி, அந்த ஊழியர் ஆராதனை நடத்துவதிலே மிகுந்த ஆவலுடன் காணப்பட்டார் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஊழியர், ஆம், அவருக்கு அதிலே அதிக ஆசை. ஆனாலும் மக்கள் சபை போதகரை அதிகமாக தேடியிருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறினார். ஆம், அவர் சபை ஆராதனையை நடத்தவில்லை, சபையை கொன்று கொண்டிருந்தார் என்று அந்த ஊழியர் சொல்கிறார். ஆகவேதான் மக்கள் ஆராதனைக்கு வருவது குறைந்து போய்விட்டது. முதன்மையாயிருக்க விரும்புகிறவர்கள் ஆராதனை நடத்தும் இடங்களிலே சபைகளின் நிலை இதுதான். அருமையானவர்களே, தேவன் முதலிடத்தை பெற வேண்டும் என்று யாராக இருந்தாலும் விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய கரம் கிரியை செய்யும். அவர் தம்முடைய மகிமையை யாருக்கும் எதற்கும் கொடுப்பதில்லை. அதிலே தியோத்திரைப்பு போன்று செயல்படுவது ஆபத்தான காரியமாகும். அது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கும் தேவ ஊழியர்களின் கடிந்து கொள்ளுதலுக்கும் கொண்டு போய்விடும். நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, நான் தியோத்திரேப்புவை போல இருக்கிறேனா? அல்லது தியோத்திரேப்புவை போன்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாயிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட குறை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் இன்றே ஆண்டவருடைய சமூகத்திலே அதை அறிக்கை செய்து நாம் திருச்சபையிலே மற்றவர்களையும் முன்னாலே கொண்டு வந்து சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவாய கர்த்தாவே, அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, சகலத்தையும் ஆண்டு வழி நடத்தி வருகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தியோத்திரேப்புவின் குணம் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்து தொடர்ந்து எங்களோடு பேசி எங்களை நீர் உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட குணநலன் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முதலிடம் கொடுக்கவும், மற்றவர்களையும் தங்களை விட மேன்மையானவர்களாக கருதவும், தங்களுடைய பெருமையை விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஒவ்வொரு திருச்சபையிலையும் செயல்பட நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, திருச்சபையிலே முன்னாலே வந்து நின்று பாடல் பாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆராதனை நடத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னாலே நின்று உமக்காக பணி செய்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் தங்களுடைய பணியை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலையும் நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7.